அவலரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நாம் திரும்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10 அதிகாரம் ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு உவமை குறித்து இந்த நாளை நாம் பார்க்க போறோம். 10 அதிகாரம் 31-37 வரை லூக்கா சுவிசேஷம் 10 அதிகாரம் 31-37 வரை.
அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காய் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் குகையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் புறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடி செய் என்றார்.
நீயும் போய் அந்தபடியே செய். யூ கோ அண்ட் டூ இட். நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இன்னும் நம்முடைய செய்தியின் தலைப்பு நல்ல சமாரியன், எ குட் சமாரியன். பொதுவாக ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் நாம் எல்லாரும் இந்த பகுதியை ஒரு தடவைகள் பல தடவைகள் வாசித்திருக்கோம். எனக்கும் ஒரு ஆசை, இந்த 4 நற்செய்தி நூல் இருக்கிற எல்லா உவமைகளை குறித்து ஒரு தடவையாவது பேசணும். பலவுக்கு பேசிக்க இன்னும் பல உண்டு, எனக்கு கர காரியங்கள் புரியல விளங்கு. நல்ல சமாரியன் இந்த உவமையை ஏன் ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னார், அதற்கு முந்தின வசனங்களை பார்த்தாத்தான் இயேசு ஏன் இந்த உவமையை எந்த சூழ் அமைவில் என்ன நோக்கத்தோடு இந்த உவமையை இயேசு சொன்னார் என்பதை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் அவரை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னார். அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பார் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதான், நல்ல கவனிங்க, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார், எனக்கு பிறன் யார். இந்த கேள்விக்கு பதில் அளிக்கத்தான் இயேசு இந்த உபமையை சொல்கிறார். நான் சொல்றேன், அல்லாஹ் கவனி, வேத பாரகன் ஒருவன் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்க, அதற்கு ஆண்டவர் சொன்ன பதிலை நீங்க வேலை வாசித்து பார்க்கலாம். உன் தேவனாய கத்திடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக, இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ம் கற்பனை, அதற்கு ஒப்பாக இருக்கிற 2ம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயா. இந்த பதில வச்சு அந்த வேத பாரகன் அடுத்த கேள்வியை ஆண்டவர் நோக்கி தொடுகிறான், எனக்கு பிறந்தார், ஏண்டா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு சொன்ன பதில வச்சு இவர் கேட்கிற அடுத்த கேள்வி, எனக்கு பிறந்தார். இன்னும் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த கேள்விக்கு பதில் அவனுக்கு தெரியும், கேட்டவனுக்கு இந்த கேள்விக்குரிய பதில் தெரியும், ஆனால் அவன் தன்னை நீதிமானாக காண்பிக்க மனதுள்ளவனாக இயேசுவிடத்திலே இந்த கேள்வியை கேட்கிறான். என்றால் அவன் தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தான். தேவ பார்வையில் அல்ல. நான் போன முறை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன், தேவ பார்வை, தேவன் பார்க்கிற பிரகாரமாக நாம் பார்க்க கற்றுக்கொள்வது நமக்கு தேவையானது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். உலகம் பார்க்கிறபடி, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்க்கிறபடி நீ நானும் பார்க்கக்கூடாது என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நியதி. சோ இந்த வேத பாரகன் தன்னுடைய பார்வையிலேயே அவன் நீதிமானாக இருந்திருக்கிறான். ஆனா தேவ பார்வையில் அல்ல. அவன் தான் தன்னுடைய பார்வையிலே நீதிமானா இருக்கிற அந்த அந்த ஸ்டேஜ் வச்சு, அந்த நிலையில வச்சு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், எனக்கு பிறன் யார், எனக்கு பிறன் யார் என்று கேட்ட இந்த கேள்விக்கு தான் இயேசு இந்த உவமை ஆண்டவர் சொல்லுறார். இப்ப ஒரு அளவுக்கு நீங்க விளங்கிக் கொள்வீங்க நம்புறேன். இந்த உவமையிலே ஆண்டவர் சொல்ல வார காரியம் என்ன என்பதை நான் முடிவில் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த கேள்விக்கு பதிலளிச்ச இயேசுதான் சொல்றாரு, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கைகளில் அகப்பட்டான் என்ற கவனி. எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் கிட்டத்தட்ட 18 மைல் தூரம். எருசலேமுக்கு வடகிழக்காய் 18 மைல் தூரத்தில் இந்த எரிகோ நகரம் காணப்படுறது. ஒலிவ மலையின் அருகாமையிலே இந்த நகரம் அமைந்திருக்கிறது. இந்த நகரம் இன்றைக்கு அன்றைய பெலிஸ்தர் இன்றைய பலஸ்தீனருக்கு இஸ்ரவேல் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது, அவருடைய நிர்வாகத்துக்கு கொடுத்திருக்கிறது. அண்டதே அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் இன்றைக்கு இந்த எரிகோ நகரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்க சரித்திரம் எந்த அளவுக்கு வேதத்தோடு ஒத்து போகுது பாருங்க. எரிகோ என்கின்ற நகரம் இங்க இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் சொன்ன இந்த நகரம் இன்றைக்கும் சரித்திரபூர்வமாக நாம் இஸ்ரவேலிலே போய் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேரிச்ச மரங்கள் நிரம்பின ஒரு நகரம் இது. இந்த பட்டணத்தை குறித்து ஒரு நாளைக்கு நாம் விரிவாக குறித்து நாம் பேசுவோம். ஆண்டவருக்கு சித்தமா இருந்தார். சோ இங்க இருந்துதான் இஸ்ரவேலர் கானானுக்குள், அதாவது கானானுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முதல் தடையாக இருந்தது யோர்தானும் இந்த எரிகோ பட்டணம் தான். யோசுவா 6 அதிகாரத்தை எடுத்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. எரிகோ நகரம் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த நகரத்தில் பிரவேசிக்காதபடி அவர்கள் பூட்டி வைத்தார்கள். ஆனா தேவனோ அவர்களுக்கு திறந்து கொடுத்தார். தேவ ஜனங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்காக, தேவ ஜனங்களுக்கு முன்பாக எப்போதும் பல தடைகள் இருப்பது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஆவதென்ற பாடுறோம், ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பரிப்பும் அலங்க இடி வரை ஆர்ப்பரிப்போம். சோ இந்த பட்டணத்தில், இந்த எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்ட நகரமாகவும் காணப்படுகிறது. யோசுவா இந்த நகரத்துக்கு சாபம் கூறினார் சொல்லியும் நாம் பார்க்கிறோம். இந்த எருசலேமில் இருந்து இந்த எரிகோவுக்கு ஒருவர் புறப்பட்டு போறார். நல்ல கவனிங்கள், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற இந்த பாதை, இந்த நெடுஞ்சாலை பயங்கரமான ஒரு சாலையாக காணப்படுறது அந்த நாட்களில். இந்த சாலையை சுத்தி கள்ளர்கள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் அதிகமாக இருந்தபடியால் இந்த 18 மைல் தூரமான இந்த 2 பட்டணத்துக்கும் இடையிலான இந்த பாதை பயங்கரமாக காணப்படுது. சோ இந்த பாதையிலேதான் இந்த மனுஷன் என்ன தேவைக்கோ என்ன நோக்கமாகவோ அவன் பிரயாணம் பண்ணியிருக்கிறான். இந்த மனுஷன் பிரயாணம் பண்ணும் போதுதான் அந்த பாதையிலே கள்ளர் கையிலே அகப்பட்டான். அந்த பாதையிலே இருந்த கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள் அவனை பிடித்து அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் ட்ரொப் பண்ணிட்டான். ஐ மீன் கொள்ளையடிச்சிட்டான். திருடர்கள், கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள் பாதையிலே காத்திருந்து, அந்த வழியிலே காத்திருந்து, அந்த வழியாக வந்த அந்த மனுஷனை பிடித்து, அவன் வஸ்திரங்களை உரிந்து, அவனை அடித்து, அவனை குட்டுயிராக, இரத்த காயங்களோடு குட்டுயிராக விட்டு போயிருக்கிறார். சரி, இது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. இதில் இருக்கிற தாற்பரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தால், யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து ஒரு மறக்க முடியாத வார்த்தையை சொன்னார். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரா. நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட, லைஃப் அண்ட் லைஃப் இஸ் அபாண்டன், ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்து நின்றேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை, சாத்தானை நமக்கு துல்லியமாக எடுத்து காட்டுறது நமக்கு மிகவும், நாம் மிகவும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை குறித்து சொல்லும் போது, சாத்தானை குறித்து சொல்லும் போது, அவன் திருடனும் கொள்ளுகிறவனும் அழிக்கிறவனுமாக இருக்கிறான் சொல்லி ஆண்டவர் அவனை நமக்கு இனம் காட்டி கொடுக்கிறார். தேவ ஜனமே, என கருமையான தேவனுடைய ஜனமே, திருடன் பிசாசு திருடனும் கொள்ளுகிறவனும் அழிக்கிறவனுமாக இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுறார். இங்கே நாம் பார்க்கிறோம், திருடர்கள் கள்ளர்கள் அவனை பிடித்து அவனை கொள்ளையடித்திருக்கிறார்கள், அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், அவனை காயப்படுத்தி இருக்கார்கள், அவனை குட்டுயிராக்கி இருக்கார்கள், இரத்த காயங்களோடு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடித்து குட்டுயிராக வீதியிலே விட்டு போயிருக்கார். என்னை கவனி, இன்னைக்கு சாத்தான் என்று சொல்லப்படுகிற பிசாசு செய்கிற காரியம் இதுதான். ஒரு மனுஷனை பிசாசு கொள்ளையடிக்கிறார், ஒரு மனுஷனை பிசாசு திருடுகிறான், ஒரு மனுஷனை பிசாசு கொல்லுகிறான், ஒரு மனுஷனை பிசாசு அழிக்கிறான். என கருமானவர்களே, என்னத்தையெல்லாம் திருடுகிறான் என்று ஒருவேளை உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பலாம். நமக்கு தேவன் தந்த ரட்சிப்பை பிசாசு திருடுகிறான். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்து அவரை சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தார்கள். ஆனா இன்றைக்கு பிசாசு அவருடைய வாழ்க்கையிலே புகுந்து அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியால், பிசாசு அவருடைய வாழ்க்கையில பிரவேசித்து அவருடைய ரட்சிப்பையே திருடிவிட்டான் பாருங்க. ஆகவேதான் இன்றைக்கு அவர்கள் இங்க நிற்க வேண்டிய அவர்கள், இங்க நின்று சபையில நின்று நாட்டப்பட்டு தேவாதி தேவனை தொழுது கொள்ள வேண்டிய தேவ ஜனங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியால், சத்ரு அவருடைய சல்வேஷனை, அவருடைய ரட்சிப்பை திருடி இன்றைக்கு எங்கேயோ நிற்க வைத்திருக்கலாம் பாருங்க, எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறார்கள் பார். பிசாசு ரட்சிப்பை திருடுகிறவனாக இருக்கான். ஆகவே தேவனுடைய ஜனமே, உனக்கு ஆண்டவர் தந்த ரட்சிப்பை குறித்து கவனமாக. ஆகவேதான் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் நமக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவனமிட்டு இருப்போமானால், கவலையிட்டு இருப்போமானால், வரும் தண்டனைக்கு கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்று எபிரேயர் நாம் வாசிக்கிறோம் இல்லையா. ஆண்டவனுடைய சுய ரத்தத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உனக்கும் எனக்கும் தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருக்கக்கூடாதே, கவனமிட்டு இருக்கக்கூடாதே, ஏனோ தான் ஒன்று வாழக்கூடாதே, நிர்விசாரமாக இருக்கக்கூடாதே. ஏனென்றால் திருடனாகிய பிசாசு நம்முடைய ரட்சிப்பை திருடுவதற்காக அவன் சுத்தி திரிகிறான், யாரை விழுங்கலாம் என்று சுத்தி திரான், வகை தேடி சுத்தி திரான் சொல்லி பேதுரு நமக்கு எழுதுகிறார். ரட்சிப்பை பிசாசு திருடுகிறான். அது மட்டுமல்ல, அநேக தேவ பிள்ளைகளுடைய சமாதானத்தை, சந்தோஷ வாழ்க்கையை பிசாசு திருடுகிறான். நன்றாயிருந்த குடும்பங்கள், சமாதானமாக கர்த்தருக்குள்ள வாழ்ந்த பல குடும்பங்களுக்குள்ள திடீரென்று புரட்சி. கணவன் ஒரு போருக்கு, மனைவி ஒரு போருக்கு, பிள்ளைகள் ஒரு போருக்கு. There is no peace in their family life. ஏனென்றால் பிசாசு அவருடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து உட்பிரவேசித்து ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சம்பாதித்து அவர்களுக்கு கொடுத்த அந்த தேவ சமாதானத்தை பிசாசு திருடிவிட்டான். பார், அன்றைக்கு இருந்த சப்தம் இன்றைக்கு இல்ல குடும்பத்தில், அன்றைக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கு இல்ல குடும்பத்தில், அன்றைக்கு இருந்த சிரிப்பு இன்றைக்கு குடும்பத்தில் இல்ல, அன்றைக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஃபேமிலி லைஃப், பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அண்ட் த சில்ட்ரன் இன்றைக்கு இல்லைக்கு. காரணம் என்ன? பிசாசு நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்து தந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, தேவ சமாதானத்தை பிசாசு திருடிவிட்டான். நாம் எங்கேயோ இடம் கொடுத்து விட்டோம் குடும்ப வாழ்க்கையிலே, நாம் எங்கேயோ ஒரு கதவை திறந்து கொடுத்து விட்டோம் குடும்ப வாழ்க்கையிலே, பிசாசு உள்ளே பிரவேசிப்பது. ஆகவேதான் நம்முடைய குடும்ப வாழ்விலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிசாசு அவர்களை திருடி இருக்கிறான். ஏனென்றால் பிசாசு திருடனும் கள்ளனுமாக இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனையோ பேரை பிசாசு கொன்னுட்டான், கொலை செஞ்சிட்டான். பிசாசு கொலை பாதர். ஆதியிலே சொந்த சகோதரர்களாக இருந்த காயினும் ஆபேலும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளை முத்தவன் இளைவனை எழும்பி கொலை செய்ய வைத்த அதே சாத்தான், அதே பிசாசு இன்றைக்கும் கிரியை செய்கிறான். பாருங்க, மனுஷர்களை மனுஷனுக்கு விரோதமாக ஏவிவிட்டு, குரோதங்களையும் பகைகளையும் ஏவிவிட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்கிற அளவுக்கு பிசாசு ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிறான். அவைதான் ஆண்டவர் சொன்னார், அவன் கொல்லுகிறவன், அவன் அழிக்கிறவன், அவன் திருடுகிறவன். தேவனுடைய ஜனமே, இதை நீ அடையாளம் கொண்டு கொள்ளும் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் பிசாசு கிரியை செய்யறதுக்கு இடம் இருக்கு என்பதை நான் உனக்கு சொல்லட்டும். சத்தியத்தின்படி இயேசு ஒரு இடத்தில் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் வரை அவன் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு சில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே பிசாசு கிரியை செய்ய முடியுமா? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே பிசாசு கிரியை செய்ய முடியுமா? நான் சொல்றேன், எஸ் எஸ் எஸ். எப்போது தெரியுமா? நாம் இடம் கொடுக்கும் போது, நாம் அவனுக்கு கதவை திறக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளும் பிசாசு உள்ளே புகுந்து, ஹி இஸ் எ ட்ரெஸ்பாஸர், அதாவது அத்துமீறி பிரவேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவரே உம்மை நான் இரட்சகராக தெய்வமாக என் இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறேன், என் உள்ளத்திலே வாரும் என்று அழைத்த போது அவர் நம்முடைய இருதயத்திலே வந்தார். ஆனா பிசாசு நீங்க இன்வைட் பண்ண தேவையில்லை. ஹலோ, பிசாசு நீங்க இன்வைட் பண்ண தேவையில்லை. நீங்க இடம் கொடுத்தால் சரி, உள்ளே வந்துருவா. இன்றைக்கு அநேக மைண்ட் பிசாசு டொமினேட் பண்றான், பட் தே ஹேவ் பீன் சேவ் பை காட், but the devil is dominating still their mind because they have opened their door. வெட்டிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய சிந்தனைகளையும் பிசாசு அலக்கழிக்கிறான். அவர்கள் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு தேவாதி தேவனை பாடி புகழ்ந்து கொண்டாட முடியவில்லை. ஆவிதான் அவருடைய ஆவியோட ஆத்மா கர்த்தருக்குள் கழிகூற முடியல. பிகாஸ் பிசாசு அவருடைய மைண்ட் அலக்கடிக்க அங்கும் இங்குமா, நாம் இங்கு நிற்போம், நம்முடைய மைண்ட் அங்கும் இங்கும் எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கு, எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கு. பட் விர் ஸ்டாண்டிங் ஹியர், ஜனங்களோடு ஜனங்களாக நாம நிற்போம், ஆனா நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் வேற எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆராதனை தேவனுக்கு பிரியமானது இல்லையே. வேதம் சொல்றது, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அவரை தொழுது கொள்வோம். 4:24 யோவானிலே சொன்னார், அவரை தொழுது கொள்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். So we have to worship the ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு உண்மையோடு. ஆனா தேவனை தொழுது கொள்ள முடியாது. இன்றைக்கு சிலருக்கு ஜெபிக்க போனா முழங்கால் பொடியிட்டால் ஏன் எங்க மண்டாட முடியல, ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் விண்ணப்பம் பண்ண முடியல, ஏன் கருத்தாக ஆண்ட விடத்துல மண்டாட முடியல? காரணம் தெரியுமா? நம்முடைய சிந்தையிலே பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கபடியா சத்துரு அத்துமீறி நமக்குள்ள பிரவேசித்து நம்முடைய சிந்தனைகளை குழப்புகிறான், கெடுக்கிறான். ஜெபம் நமக்கு இன்பமாக இல்லை, தொழுகை நமக்கு இன்பமாக இல்லை, ஆராதனை துதி நமக்கு சந்தோஷமாக இல்லை. ஏதோ வேக வேகமாக முணுமுணுத்து இயேசு நாமத்தில் ஆமென் சொல்லி எழும்பி போற பிசாசு பார்த்து சிரிக்கிறான் பாரு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசு கிரியை செய்ய முடியும். எப்போதென்றால் நாம் அவனுக்கு இடம் கொடுக்கும்போது. நமக்கு இயேசு சொன்னபடி நாம் சொல்லலாமே, பிசாசே என்னிடத்தில் உனக்கு சில பேர் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் பாட்டு பாட போனா, சோத்திர பண்ண போனா, ஜெபம் பண்ண போனா பிசாசோட சண்டை பிடிச்சிருப்பாங்க. காலை உடைக்கிறேன், கையை உடைக்கிறோம், மூக்கை உடைக்கிறோம், பல்ல உடைக்கிறோம் அப்படின்னா பிசாஸ் எங்க உடைக்க போறீங்க அப்படி? இட் இஸ் இம்பாசிபிள் சார். இட் இஸ் நாட் ஸ்கிரிப்ட், இட் இஸ் நாட் பைபிளிக்கல். நாம் ஒண்ணு அப்படி உடைக்கல. பட் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே பிசாசுக்கு மேல நமக்கு ஜெயம் உண்டு. பிசாசுக்கு மேல நமக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள போனா ஆண்டவரை தொழுது கொள். பிசாசோட போய் முடிவு கூட உடைக்கிறேன், மிதிக்கிறேன், வெளிப்படுத்தும் விசேஷத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, படிச்சு பாருங்க, பகுத்து பாருங்க, நிதானிச்சு பாருங்க. அங்கெல்லாம் அப்படியான வார்த்தைகளை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்க பார்க்க முடியும். அங்கெல்லாம் ஆண்டவருக்கு பரிசுத்தர், 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 யூ ஆர் ஹோலி லார்ட். Without any space, they have worshipped the Lord. That is worship. நீ இடம் கொடுத்தா பிசாசு உனக்குள்ள கிரியை செய்வான். தீராத பகைகள், பழம் பகைகள், மாறாத கசப்புகள், மாறாவின் தண்ணி போல நம்முடைய இருதயத்தில் இருக்க மாறாத கசப்புகள், தீராத பழம் பகைகள், இதெல்லாம் பிசாசு சரக்குகளுங்க. நான் இடம் கொடுத்துடும் பிசாசு. ஆவி நமக்குள்ள விடுதலை இல்லை, அந்த நாளில் இருந்த சந்தோஷம் இல்லை. எனக்கு அருமான தேவ ஜனமே, நாம் இடம் கொடுத்தால் பிசாசு நமக்குள்ளே கரிய செய்யும். நாம் இடம் கொடுக்காவிட்டால் எந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே கரிய செய்யவே முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனும் பார்க்க நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. எந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த அசுத்த ஆவியும் நம்மளை அலக்களிக்க முடியாது. பிகாஸ் இயேசு நம்முடைய உள்ளத்தில் மகிமை, as a hope of glory, மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கும் போது எந்த பிசாசும், எந்த பொல்லாத ஆவிகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது, நம்மை அலக்களிக்க முடியாது, நம்மை தீண்ட முடியாது, நம்மை தொட முடியாது. இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர. டியர் பிரதர் சிஸ்டர், உடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தை நீ இழந்துட்டாயா? சோதிச்சு பாரு, எங்க பிசாசு இடம் கொடுத்திருக்கு? உங்க குடும்பத்தில் இருந்த சந்தோஷத்தை, அந்த நிம்மதியை, அந்த சமாதானத்தை இழந்துட்டீங்களா? சிந்திச்சு பாருங்க, எங்க இடம் கொடுத்திருக்கு? எங்க இடம் கொடுத்து? Close the door to devil. Proclaim the victory of Christ on cross. We have the victory in Jesus, man. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை ஓரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குட்டுயிராக விட்டு போனான். சரி, இப்ப கவனி, இந்த மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போன இந்த மனுஷன் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவங்க என்ன செஞ்சாங்க? அவனை குட்டுயிராக விட்டுட்டு போயிருக்கான். இப்ப என்ன கவனிங்க, எனக்கு விருப்பம் இந்த இதெல்லாம் ஒரு டிராமா, இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு டிராமாவாக மேக் பண்ணி போட்டா இலகுல நம்ம மைண்ட்ல பதியும் பாரு. போட்டு குட்டு ராகம் விட்டு போயிருக்க. இப்ப என்ன கவனிங்க, இப்ப மூன்று பேர் வாராங்க அந்த வழியால. முதலாவது வந்த நம்பர் ஒன் ஆசாமி. சோ ஆசாரியன் யார் தெரியுமா? முதலாவது அந்த வழியாக வந்த முதல் நபர் யார் தெரியுமா? ஆசாரியன். யாருங்க படிங்க.
அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான்.
பாருங்க என்ன கவனி, ஒரு ஆசாரியன் அவன் குட்டு விழா கிடக்கிறான் வழியில பாதையில, ரத்தம் வடியுதுங்க. ஹலோ, ரத்தம் வடியுது. அவன் குற்றமற்றவன், பாதையில கிடக்கிறவன் குற்றமற்றவன், ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறவன் குற்றமற்றவன், குட்டுவீடாக கிடக்கிறவன் குற்றமற்றவன். ஒரு ஆசாரிய வாரா அவன் கிடக்கிற பக்கமாக வந்து அவனை பார்த்துட்டு அவனை கண்டு காணாதவன் போல விலகி போறான். கண்டா ஆசாரியன் குட்டுழாய் கிடக்கிறவனை கண்டான், ஆனா காணாதவன் போல பக்கமா விலகிட்டு போனான். ஏன் தெரியுமா? நமக்கு என்ன, அவன் யாரோ, அவன் என்ன மாதிரி கிடந்தான, எப்படி போனான், செத்தான, பிடிச்சான, நமக்கு என்ன? We don't care about that. We are going in our own way. என்ன கவனிங்க, யார் வந்தது? ஆசாரியன். ஆசாரியன் யாருங்க? ஆசாரியன் யாரு? தேவ சமூகத்தில் நின்று தேவ பணி செய்கிற ஆசாரி. தேவனுடைய சமூகத்தில், அதாவது தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் நடுவில் நிற்கிறவன் ஆசாரியர். தேவ சமூகத்தில் நின்று அன்றாடம் பலிகளை நிறைவேற்றுகிறவன் ஆசாரியன். அதாவது சொல்ல போனால் தேவனோடு மிகவும் நெருங்கி வாழுகிற மனிதன் ஆசாரியன். இது பழைய ஏற்பாடு. தேவனோடு மிகவும் நெருங்கி வாழுகிற மனுஷன் ஆசாரியன். நன்றாக கவனிங்க, இப்ப அதே ஆசாரியன் வருகிறான் அந்த வழியிலே, குட்டுவீராய் கிடந்த அந்த மனுஷனை விட்டு காணாதவன் போல போறான் பாரு. இந்த ஆசாரியன் அவனை கண்டு அவனுக்கு உதவி செஞ்சிருக்கணும். ஏன்? இவன் தேவனோடு நெருங்கி வாழுகிறவன், தேவ சமூகத்தில் நிற்கிறவன், தேவ சமூகத்தை தரிசிக்கிறவன், தேவனுடைய பலிகளையும் பிரமாணங்களை நிறைவேற்று. ஆனால் அவன் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு போறான். ஏனென்றால் தன்னை ஒன்றும் பாதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க விருப்பம் இல்லை. நன்றாக கவனிங்க, தன்னை எதுவும் பாதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இவனோடு நின்று நம்ம நேரத்தை செலவழிப்பானே, பிகாஸ் த டைம் இஸ் கோல்ட் என்று சொல்வார்களே. இன்றைக்கு பாருங்க, இந்த நாட்டில் யாரை பார்த்தாலும் சொல்லுற ஒரு வார்த்தை என்ன? நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்ல. We have no enough time to seek the kingdom of God. We are so busy. The people are so busy. They don't have time to seek the kingdom of God. What a pity. What a miserable. தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு மனுஷன் வேலையாகிட்டான். எவ்வளவு ஆகவேதான் பிரச்சனை, ஆகவேதான் மரணங்கள், ஆகவேதான் துக்கங்கள், ஆகவேதான் வேதனைகள், ஆகவேதான் பிரிவுகள், ஆகவேதான் பிளவுகள். காரணம் என்ன? மனுஷன் தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு வேலையாகிட்டான். பார்த்துட்டு இருக்கிறார், எப்பே வருவாய், எப்பே வருவாய், எப்பே வருவாய் என் சமூகத்துக்கு. He is waiting and waiting and waiting. But we are saying we have no time, God. We are so busy. Sorry, I will come later. Konja porthu kolunga andavare, naan puravu vaare, ippa enakku neram illa, neenga irunga. குட்டு விழாய் கிடக்கிற அந்த மனுஷனுக்கு உதவி செய்ய வேண்டிய ஆசாரியன் அவனை கண்டு அவன் விலகி போறான். ஏன்னா தன் நேரத்தை செலவழிக்க அவனுக்கு விருப்பம் இல்லை, தன் பொருட்களை அவனுக்காக செலவழிக்க விருப்பம் இல்லை, தன் வாகனத்தை அவனுக்காக கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. I am speaking the truth. ஆகவே இவனோடு நின்று நாம் மினைக்கிடுவானே. Just God. யாரு? தேவனுடைய மனுஷன். யாரு? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். யாரு? தேவ பணிகளை நிறைவேற்றுறவன் சொல்றார். நமக்கு என்ன, அவன் கிடந்தா கிடைக்க, நான் போறேன் என் பாட்டு.
இவர் போறார்,
அடுத்தவர் வர படி அடுத்த யாரு?
அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார்.
அடுத்தவர் வர, அவர் யாரு? லேவியன். லேவியன் என்றா யாரு? தேவனுடைய ஆலயத்திலே தேவ பலிகளையும் பணிகளையும் நிறைவேற்றுகிற ஆசாரியனுக்கு உதவியாக இருக்கிற லேவி கோத்திரம். லேவியன், தேவ பணிகளை நிறைவேற்றுகிற ஆசாரியனுக்கு உதவியாக இருக்கிற லேவியன் வந்தா. இவனும் பார்க்கிறான், வந்து பார்க்க பார்த்த என்ன பார்த்தான் தெரியுமா? நான் நினைக்கிறேன் இன்னும் இவட கொள்ளை அடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தான். ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் இவன் அப்படியே போயிட்டான். வந்து பார்த்தா ஒண்ணுமில்லை, குட்டில கிடக்குற கண்டும் காணாதவன் போல விட்டு போன. இவர் யாரு? தேவ காரியங்களில் தேவப்பணிகள் நிறைவேற்ற ஆசாரியனுக்கு உதவியா இருக்கிற லேவி. இவரும் அதே போல பிஹேவ் பண்ணிக்க பாருங்க. ஏன் நம்முடைய நேரத்தை முன்னேற்படுத்துவான்? ஏன் நம்முடைய பொருட்களை கொடுப்பான்? போட்டா அடுத்தவர் வர, நம்ம தேர்ட் ஒன் படிங்க. அடுத்த வருஷம்
பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி.
என்ன கவனி, மூன்றாவது நபராக வந்தவர் யாரு? சமாரி. இப்ப என்ன கவனிங்க, ஹூ இஸ் தி சமாரி? இந்த சமாரியன் என்றா யார்? நன்றா கவனிங்க, இந்த சமாரியன் என்றது யூதர்களும் புறவினத்தாரும் கலந்து வளர்ந்த பிறந்த ஒரு கூட்டம். இவர்களுக்கு பேர் தான் சமாரி. இவர்களை யூதர்கள் மதிக்கிறதில்லை. இந்த சமாரியரோடு யூதர்கள் உறவு வைக்கிறதில்லை. இந்த சமாரியர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்றதில்லை. ஆகவேதான் ஒரு நாள் இயேசு ஒரு கிணத்தருகே உட்கார்ந்திருக்கிறார். சமாரியா பட்டணத்திலே ஒரு கிணத்து, அதிகாரத்தை படிச்சிருப்பீங்க. சமாரியா பட்டணத்திலே ஒரு கிணத்தருகிலே யாக்கோபு கட்டின அந்த கிணத்தருகிலே உட்கார்ந்திருக்கிறார். மத்தியான வேளையிலே கொளுத்திர வெயிலே இயேசு கிறிஸ்து அந்த கிணத்தின் அருகே உட்கார்ந்து ஒரு நபருக்காக வெயிட் பண்ணியிருக்கிறார். யார் தெரியுமா அது? சமாரிய இஸ்திரி. பேர் சொல்லப்படு. யார் அது? சமாரிய இஸ்திரி. அந்த பெண்ணுக்காகவே இயேசு அங்கே வெயிட் பண்ணி இருக்கிறார். இட்ஸ் சோ வண்டர்ஃபுல். யூதர்கள் அவர்களை வெறுத்தார்கள். ஈவன் சமாரியாவிலும் அந்த பெண் மற்றவர்களாலே வெறுக்கப்பட்டிருந்தார், அவருடைய நடத்தையினாலே ஒதுக்கப்பட்டிருந்தார். ஆனா இயேசு அவளுக்காக அந்த கிணத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, என்ன கவனிங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்போதும் திரள் கூட்டத்தையே நோக்கிறவர் என்று நாம் சொல்ல முடியாது. தனிநபர்களையும் கருத்தாக நோக்கிறவரும் கவனிக்கிறவரும் பராமரிக்கிறவரும் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் மலையில் ஏறின போது திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். அவர் தன்னுடைய வாயை திறந்து ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பேசின அதே இயேசு கிறிஸ்து தனியொரு நபருக்காகவும் பேசியிருக்கிறார். அதை நான் மறந்துடக்கூடாது. ஒரு சகேயுவை சந்திப்பதற்காக எரிகோவுக்கு போனார் இயேசு. ஒரு நாயனூர் விதவியை கம்பல் பண்ணுவதற்காக நாயனூருக்கு போனார் இயேசு. ஒரு பெண்ணை ரட்சிப்பதற்காக சமாரியாவிலே கிணத்தருகிலே உட்கார்ந்திருந்தார் இயேசு. இதை கேட்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஊழியம் செய்வர்களாக இருக்கணும். இயேசு சமாரியா கிணத்தருகிலே உட்கார்ந்திருக்கிறார். அங்க இந்த பெண் வருகிற ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கதை அப்போஸ்தலர்கள் வந்து பார்த்தபோது ஆச்சரியப்பட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு கதைச்சு கொண்டிருக்காரு, பேசிக் கொண்டிருக்காரு. அது இவருக்கு பெரிய ஆச்சரியமா போய். ஏனென்றால் யூதர்கள் சமாரியரோடு பேசுவதற்கு கூட விரும்ப மாட்டார். சமாரியரோடு அக்கியம் வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டார், உறவு கொண்டாடுறதுக்கு விரும்ப மாட்டார்கள். அதாவது சமாரியர்கள் இஸ்ரவேலருக்கு தீண்டப்படாதவர், விரும்பப்படாதவர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களையும் நேசிக்கிறார் என்பது, எல்லோரையும் நேசிக்கிறார் என்பது நிதர்சனம். என்ன கவனிங்க, இப்ப சமாரியர் அந்த வழியாக வருகிறான், வந்து அந்த பாதையிலே கிடந்த, குட்டூராய் கிடந்த அந்த மனிதனை கண்டு என்ன செய்தானா, மனதுருகின. இந்த மனதுருக்கம் முந்தின ரெண்டு பேருக்கும் வரையிலே தேவ ஜனம் என்று சொல்லிக் கொண்டார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், தேவனுடைய வேதத்தை கட்டிருந்தார்கள், நியாயப்பிரமாணம் கையில இருந்தது. ஆனாலும் இந்த சமாரியனுக்குள்ள இருந்த இந்த மனதுருக்கம் அவனுக்குள்ள இருக்கையிலே இருக்க வேண்டியவனுக்குள் அந்த தேவ மனதுருக்கம் இருக்கில் ஆவிதான் அவன் கண்டு காணாதன் போல விலகிப்பான் பார். நமக்கு என்ன போய், ஆனால் இந்த சமாரியனோ வந்த பார்த்தா. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஒருவேளை அங்கே குட்டுயிராக கிடந்தவன் ஒரு யூதனாக இருந்திருக்கலாமே, ஒரு யூதனாக இருந்திருக்கலாம். ஆனால் யூதராலே வேண்டப்படாதவன் என்று கழிக்கப்பட்ட இந்த சமாரியன் இந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யறான் பாரு, இந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யறான். ஆகவேதான் நான் சொல்றேன், என்ன கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன். இன்றைக்கு உன்னாலே வேண்டப்படாதவர்கள் என்று கழிக்கப்படுகிறவர்கள் ஒருவேளை நாளைக்கு உனக்கு தேவையானவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு உன்னால விரும்பப்படாதவர்கள் நீ ஒதுக்குறவர்கள் கால சக்கரம் சுழரும் போது நாளைக்கு உனக்கு வேண்டியவர்களாகவும் தேவை உள்ளவர்களாகவும் மாறலாம். ஆகவே தேவ ஜனமே, எவரையும் கழிக்காமல் ஒதுக்காமல் தேவ பார்வையிலே மற்றவர்களை நாம் பார்க்கிறது தேவனுக்கு பிரியமும் நமக்கு நன்மையுமாகவும் இருக்கும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். யூதர் சமாரியனை வெறுத்தான், கலவாமல் இருந்தான். ஆனா இன்றைக்கு ஒரு சமாரியன் வெறுத்து ஒதுக்கின சமாரியன் தான் அவனை பார்த்து மனதுருகி என்ன செய்தான் தெரியுமா, கிட்ட வந்து படி மனதுருகி
கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் அவனையும்
காயம் கழுவி
எண்ணையும் திராட்சை ரசமும் வார்த்து
காயங்களை கட்டி
அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது ரெண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாயிலும் உனக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன்
என்றான். இப்ப இந்த சமாரியன் கிட்ட வந்து மனதுருகி மட்டுமல்ல, அவன் செயல் இறங்கலாம் பாரு என்ன செஞ்சான், காயப்பட்டு இரத்த காயங்களோடு குட்டூராய் கிடந்த அந்த மனிதனுக்கு அவன் என்ன செய்தான் பாருங்க, அந்த காயங்களில் கள்ளர்கள் கொள்ளையர்கள் காயப்படுத்தின அந்த காயங்களில் இந்த சமாரியன் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு விட்டான். இப்ப என்ன கவனிங்க, இதற்குள்ள நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், குட்டுயிராய் கிடந்த அந்த நபருக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா, எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்தான் என்று சொல்லப்படும். இது எதை குறிக்கிறது, எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, திராட்சை ரசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. குட்டூராக கிடந்த அந்த நபர், பிசாசினாலே குட்டூராக்கப்பட்ட அந்த நபர், இப்போது காயம் கட்டப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுக்கு இரட்சகர், சந்தேகமே ரட்சிப்பு ஆண்டவர் இயேசுவால். பாவ கரைகளோடும் காயங்களோடும் சாபங்களோடும் தீராத நோய்களோடும் குட்டுவிதாய் கிடைக்கிறார். பாவங்களும் காயங்களும் சாபங்களும் வேதனைகளும் துக்கங்களும் தோல்விகளும் தாழ்வு மனப்பான்மைகளோடு குட்டுயிராக கிடைக்கிறவர்கள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒருவேளை நல்ல ட்ரஸ் போட்டிருப்பார்கள், நன்றாய் நடப்பார்கள், நடந்து போவார்கள். ஒருவேளை நாம் பார்க்கும் போது இருந்தா இந்த மனுஷன் போல எல்லாம் இருக்கணும் என்று நாம் நினைக்கலாம். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற காயங்களை நாம் வெளியிலே காண முடியாமல் இருக்கலாம். ஆனா அவங்களோடு நெருங்கி அவனோடு பேசி அவர்களை குறித்து கதைக்கும் போதுதான் அவர்களுக்குள்ள இருக்கிற காயங்களை நாம் காண முடிகிறது. உள் மன காயங்கள், மாற முடியாத ஆறாத புண்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இன்றைக்கு பிசாசினாலே குட்டுயிராக்கப்பட்டு பாவ கரைகளோடும் காயங்களோடும் குட்டுயிராக கிடக்கிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். என கருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் மனுஷனுடைய பாவங்களை கழுவும். வேதம் சொல்றது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லம் உள்ளதாக இருக்கு. வேற எந்த ஒன்றாலும் முடியாது முடியாது முடியாது. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தம், தூய ரத்தம், குற்றம் இல்லாத ரத்தம், மாசில்லாத ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவ கரைகளை கழுவி சுத்திகரிக்க வல்லம் உள்ளதாக இருக்குது. இங்க உட்கார்ந்திருக்கிற எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலும் பாவங்களும் சாபங்களும் தீராத நோய்களும் உள் மன காயங்களும் மன கசப்புகள் தோல்விகள் விரக்திகள் தொடரலாம். ஆனால் நான் உனக்கு ஒரு நச்சரி சொல்றேன், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே காலா காலமாக இருக்கிற எல்லா காயங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது என்ற ஒரு நற்செய்தியை நான் உனக்கு சொல்லுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கு. அது மட்டுமல்ல, என்னை பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆட்கொள்வர். தேவாதி தேவனுக்கு பிரியமாய் வாழுவதற்கு, தேவ வழிகளை நடப்பதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுவதற்கு தேவ ஆவியானவர் நம்மை டைரக்ட் பண்ணணும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல், தேவ ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழவே முடியாது. நாம் ஆண்டவருடைய சத்தியங்களுக்கும் நாம் வாழ முடியாது. ஒருவேளை இதை விசுவாசிகளுக்குள்ள சிலவருக்குள்ள இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா, அதனால் அவங்கள் மற்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்கள், என்னால முடியல அப்படி என்று உள்ளே ஒரு அங்கலாய்ப்பு, வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளே ஒரு அங்கலாய்ப்பு. ரகசியம் என்ன தெரியுமா, எவர்கள் தேவ ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, எவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்கள். தேவ ஆவியோட நிரப்புதல் தேவ ஆவியோட வல்லத்தில் இல்லாத ஒரு மனுஷன் சத்தியத்தின்படி வாழ்றது என்பது முடியாத காரியம். அவர் என்ன இயேசு சொல்றார், அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்தும். ஆவியானவர் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், வேதத்தில் இருக்க சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவதற்காக, நடத்துவதற்காக. ஆகவே பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும், அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படணும். பார், so we have to fill with the Holy Spirit. We need that experience in our life. Otherwise, we could not follow Christ according to the truth. சத்தியத்தின்படி இயேசுவை நாம் பின்பற்ற முடியாது பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதல் வல்லத்தில் இல்லாதவர். ஆகவே இந்த மனுஷன் அவனை கண்டு மனதுருகி அவன் காயங்களை கட்டுறது மட்டுமல்ல, அவன் என்ன செய்திருக்கான் தெரியுமா, தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு விட்டுருக்கான். தன் சுய வாகனத்தில் அவனை ஏற்றி சத்திரத்தில் கொண்டு விட்டுருக்கான். சத்திரம் எதை குறிக்கிறது தெரியுமா, சபை, சர்ச். பாவங்கள் கழுவப்பட்ட மனுஷன், பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? சபை. யூனோ வாய்? இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார், நாம் எல்லோருக்கும் தெரியும். எதற்காக? சபையை எடுத்துக் கொள்வதற்காக. ஜீசஸ் இஸ் கமிங் சூன். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், எதற்காக தெரியுமா? சபையை எடுத்துக் கொள்வதற்காக. சத்திரம் சபையை குறிக்கிறது. உலகத்திலே காயப்பட்டு பிசாசினாலே காயப்படுத்தப்பட்டு குற்றூராய் கிடக்கிற மனிதர்களை ஆண்டவர் இயேசுவை அறிவித்து சபையிலே நாம் கொண்டு வர்றோம் பாருங்க, அது ஒரு நல்ல சமாரியன் ஊழியம் பார். ஆகவே அந்த நபரை தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவன் சபையிலே கொண்டு விட்டிருக்கான். காயம் கட்டுறது மட்டுமல்லாமல் நம்ம வேலை முடிஞ்சு சொல்லி விடல, அவனை பராமரிக்கிறதுக்கு குட்டுவிழா கிடைக்கிறான் அல்லவா. காயத்தை கட்டிடம் போதுமென்று அவன் போகல. பாருங்க அவன் மனதிற்கும் எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு. அவனை கொண்டு சத்திரத்தில் சபையில விட்டுட்டு போயிருக்கான். விட்டுட்டு அவன் என்ன சொன்னா தெரியுமா? ரெண்டு பணத்தை எடுத்து கொடுத்து அவன் சொன்னா, இவனை பராமரித்துக்கொள். இப்ப என்ன கவனிங்க, இந்த ரெண்டு பணம் எதை குறிக்கும் தெரியுமா? சபையிலே அவனை வைத்து பராமரிக்கணும், அதற்கு ரெண்டு பணத்தை கொடுதான். இந்த ரெண்டு பணமும் எதை குறிக்கிறது சொன்னால், ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றது புதிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடுகளை நாம் உடன்படிக்கை என்று எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று பழைய உடன்படிக்கை, மற்றது புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையிலே மனுஷர்கள் மத்தியஸ்தர்களாக இருந்தார்கள், ஆனால் புதிய உடன்படிக்கையிலேயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷருக்கும் தேவனுக்கும் நடுவிலே மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆகவே நாம் வாழுகிற காலம் ஒரு பொற்காலம். கிறிஸ்துவின் காலத்தில், சபையின் காலத்தில், ஆவியோட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே ரெண்டு பணத்தை எடுத்து கொடுத்து சத்திரத்தில் அவனை பராமரிக்கிறதுக்கு கொடுத்தார். இன்றைக்கு பாருங்க, சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே பராமரிக்கப்படுவதற்கு, போஷிக்கப்படுவதற்கு நமக்கு தேவனுடைய வேதம், ஆண்டவருடைய வசனம் மிக மிக முக்கியம். நாம் பராமரிக்கப்படுவதற்கு, நாம் போஷிக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய வசனம் பழையதும் புதியதும், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், ரெண்டு உடன்படிக்கையும், ரெண்டு ஏற்பாடுகளும், அதாவது முழு வேதமும் முழு வேத சத்தியமும் ஒரு மனுஷனுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிக 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 முக்கியமானது. ஆகவேதான் அவன் ரெண்டு பணத்தை எடுத்துக் கொடுத்து அதை அவனை பராமரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னான். சத்திரத்தில் சபையிலே நாட்டப்பட்டவர்களுக்கு, சபைக்குள்ளே வந்துவிட்டவர்களுக்கு பராமரிக்கிறதுக்கு தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை மிக 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 முக்கியம். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு பாரு, அதுக்கு பிற்பாடு 36 படி, 36 நான் சீக்கிரம்.
இப்படி இருக்க கள்ளர்கள் ஆப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் புறனா இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே என்றார்.
இதுக்குள்ள ஒரு முக்கியமான காரியம் நன்றாய் கவனி. இயேசு அவன் கேட்ட கேள்விக்கு தான் உண்மையை பதில் சொல்றான், எனக்கு புறன் யார். இந்த கேள்விக்கு தான் இயேசு இந்த உண்மையை சொல்றான். இப்ப 36 ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, இப்படி இருக்க கள்ள கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேர் எவன் புறனா இருந்தான். அப்ப அந்த யூதன் அந்த வேத பாருங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? நன்றாக கவனிங்க. அவனுக்கு இரக்கம் செய்தவனே, அப்படிதான் இருக்கு உங்களை பயில் பாரு. யாரு புறன்? இந்த யூதன் கேட்கிற அந்த யூதனை பார்த்து அவன் சொல்றான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாம் கவனிங்க, அர்த்தம் என்ன தெரியுமா? அவனை சமாரியன் என்று சொல்லுவதற்கே இந்த யூதனுக்கு விருப்பம் இல்லை. எப்படி இருக்கு? அவனுக்கு உதவி செய்தவன் யாரு? ஒரு சமாரியன். சமாரியன் என்று சொல்லுவதற்கே இந்த யூதனுக்கு விருப்பம் இல்லை. ஏண்டா அவனுடைய பேரை உச்சரிக்கிறது கூட யூதனுக்கு விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் யூதரால். எவர்களை அவர்கள் தள்ளிவிட்டார்களோ அவர்கள் தான் இப்ப அவனுக்கு உதவி செஞ்சிருக்கான் பார். எவன் பிற நீ சொல்லப்பா, அவனுக்கு யாரு இரக்கம் செய்தானோ அவனை என்று இவன் தான் படிச்சவன் ஆயிட்டு நியாயப்பிரமாணத்தை கட்டு தேர்ந்து அவன் சொல்றான், பிறனுக்கு இரக்கம் செய்தவன் தான். இப்ப என்ன கவனிங்க, இந்த உவமையை இயேசு சொன்னதின் தாற்பயம் என்ன தெரியுமா? இந்த உவமையில இருந்து நாம் கற்றுக்கொள்கிற மிக மிக முக்கியமான சத்தியம், காரியம் அல்லது பாடம் என்ன தெரியுமா? நன்றாய் கவனிங்க. சாதி, சமயம், மொழி, இனம், நிறம், நன்றாய் கவனிங்க. ஐ ஸ்பீக் த ட்ரூத் அவுட் ஆஃப் திஸ் பாரபிள். இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான காரியம், ஜாதி, சமயம், மொழி, இனம், நிறம், இவைகளை களைந்தெறிய, இவைகளை உடைத்தெறிய, யூதர்களுக்குள் இவைகள் இருந்தபடியால், ஹலோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்குள், யூதர்களுக்குள் இவைகள் இருந்தபடியால், இவைகளை கிழித்தெறிய, இவைகளை உடைத்தெறிய இயேசு கிறிஸ்து இந்த வேத பாரனுக்கு இந்த உவமையை சொன்னார். பாருங்க, சமாரியன் என்று அவனை தள்ளினார்கள், ஒதுக்கினார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சமாரியனுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவனுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஜாதி அடிப்படையிலே எவரையும் நாம் தள்ளக்கூடாது. ஹலோ, ஐ ஸ்பீக் திஸ் டு த பீப்புள் ஹூ பிலீவ் இன் காட் வெரி ஸ்ட்ராங்லி. ஹலோ, என்ன கவனிங்க, we don't think that we are a supernatural person. In the eyes of God, all are equal. ஜாதியின் அடிப்படையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்குள் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படியா இருந்தால் நீ தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. இது இப்படி நிக்க என்ன கவனிங்க, பொதுவாக நான் சொல்றது என்ன தெரியுமா, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அட 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 அட, நான் சொல்ற கேளுங்க, இங்க குறிப்பிடப்பட்டது நல்ல சமாரியன் இயேசு இல்ல. லிசன், இந்த உண்மையிலே இயேசு சொல்ல வர்றது நல்ல சமாரியன் இயேசு அல்ல. இங்கே சொல்லுற, இங்கே இயேசு குறிப்பிடுகிற நல்ல சமாரியன் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான் நல்ல சமாரியன். ஹலோ, இயேசு இல்லைங்க, இயேசு இல்ல, இயேசு இல்ல. இங்க இந்த உண்மையிலே நாம் கற்றுக்கொள்கிற நல்ல சமாரியன் நீங்களும் நானும் தான். உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், குட்டூராய் கிடைக்கிற, தேவையில கிடைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல சமாரியன். இந்த உலகத்தில் பல ஸ்தாபனங்கள் இருக்கு. அதாவது நாடுகளிலே, தேசங்களிலே, ஜனங்களுக்குள்ளே உதவி செய்கிற நல்ல பெரிய ஸ்தாபனங்கள் உண்டு. அமெரிக்காவில் பிரபல ஊழியக்கார் பண்டிதர் பில்லி கிராமுடைய மூத்த மகனுடைய பேர் பிராங்க்லின் கிராம். அவர் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வைத்து நடத்துறார். அவர் தேசங்களை போக்கஸ் பண்றார். நான் நேரத்தை போக்கஸ் பண்றேன். அவர் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் இருக்கிற பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு, ஜனங்களுக்கு, இனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வைத்து நடத்துறார். இவர் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிரசிடன்ட் மாரை கூட மீட் பண்ற அளவுக்கு அவருடைய ஸ்தாபனம் கிறிஸ்தவ ஸ்தாபனம். ஒரு நல்லொரு பிலிவர், நல்லொரு ஊழியக்கார். ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிரசிடன்ட் மாரை மீட் பண்ற அளவுக்கு அவருடைய ஸ்தாபனம் அவ்வளவு பெரிதா இருக்கு. அவருடைய ஸ்தாபனத்துக்கு வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா, என்ன பேர் தெரியுமா, நல்ல சமாரியன் ஊழியம், த குட் சமாரிட்டன் மினிஸ்ட்ரி. என்ன கருமையானவர்களே, நல்ல சமாரியன் இயேசு இல்லைங்க. டோன்ட் திங்க் லைக் தட். நல்ல சமாரியன் நீயும் நானும் தான். இப்ப நான் கேட்கிறேன், ஒருத்தர் குட்டுகிறார் ரோட்ல கிடக்கிறான், நீங்க பக்கத்துல பாட்டு பாட போறியோ, நல்ல சமாரியன் இயேசு உன்னை தேடி வந்தாரே, நான் போறேன் என் போக்கிலே. Is it correct or wrong? What do you think about that? நீயும் நானும் தான் நல்ல சமாரி. இந்த உண்மையை இயேசு சொன்னதன் காரணம் என்ன? பாகுபாடுகள் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. தேவனுடைய பார்வையில, தேவனுடைய ஜனங்களில், தேவனுடைய சபையில, தேவனுடைய ராஜ்யத்திலே பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஜாதியின் அடிப்படையிலே பாகுபாடுகள் இருக்க முடியாது. I speak to the church. I know what I preach. உடைக்கப்பட வேண்டிய அலங்கங்கள் உடைக்கப்பட விட்டால் நமக்கு விடுதலை இல்லை. பாருங்க, மற்றவர்களுக்கு விடுதலை கூறப்போகிற நாமே கட்டுகளுக்குள்ள கிடக்கலாம். ஜாதி ரெண்டு வழிய வேறு இல்லையடி பாப்பா அப்படின்னு நாம ஸ்கூல்ல படிச்சு பாரதியாக அண்டவுடைய பார்வையில் இந்த பார்வை கிடையவே கிடையாது. யூதனுடைய பார்வையில் தான் சமாரியன் யூதன் புறவினத்தான் என்ற பார்வை, ஆனா தேவனுடைய பார்வையிலும் அந்த பார்வை கிடையாதுங்க. ஆண்டவருக்கு சமாரியனும் வேணும், யூதனும் வேண்டும், நீங்களும் வேணும், எல்லாரும் வேணும். பிகாஸ் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். ஹி இஸ் த கிரியேட்டர் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீங். ஹி இஸ் த கிரியேட்டர். ஹி டைட் ஆன் த கிராஸ் ஃபார் எவ்ரிபாடி. So we cannot neglect anyone. என்ன கவனிங்க, நீங்க இந்த உபமையின்படி நீயும் நானும் ஒரு நல்ல சமாரியனாக இருக்க வேண்டுமா? இருந்தால் ஒரு பாகுபாடு நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடாது. ஜாதியின் அடிப்படையில் டிவிஷன் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம நாட்டில் இவைகள் எல்லாம் காணப்படுது. ஆனா இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிற மறந்துடாது. நம்பர் டூ, சமயம், மதம், ரிலிஜன். முதலாவது காஸ்ட், இரண்டாவது ரிலிஜன். மதங்களின் அடிப்படையில் ஆண்டவர் மனுஷனை ரட்சிக்க வரவில்லை. ஹலோ பிலவட், ஐ ஸ்பீக் த ட்ரூத். மதங்கள் தேவனால உருவானதும் இல்லை, தேவனால உண்டானதும் அல்ல. மதங்கள் சமயங்கள் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு சமயத்தை ஸ்தாபிக்க வரையில், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு மதத்தை உண்டாக்க வரையில், ஒரு இடமும் இயேசு அப்படி வேதத்தில் எங்கும் நீங்க தேடி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. எங்காவது இடத்துல ஆண்டவர் நான் ஒரு மதத்தை ஒரு சமயத்தை ஸ்தாபிக்க வந்தேன் என்று நீங்க சொன்னதாக சொல்லுங்க. ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் த ரிலிஜன். தேவன் சொல்லாதது ஒன்றை நாம் ஏன் உருவாக்க வேண்டும்? தேவன் சொல்லாதது ஒன்றை நாம் ஏன் இறுக்கமாக கைக்கொள்ள வேண்டும்? அதனால நமக்கு என்ன என்ன நன்மை உண்டு, பலன் உண்டு? இன்றைக்கு மதங்களின் அடிப்படையிலே பிரிவுகள், சமயங்களின் அடிப்படையிலே சண்டைகள் சொல்ற கேளுங்க. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய உலகத்தில் நடக்கிற சண்டைகளிலே 60% சண்டைகள் மதங்களின் அடிப்படையில் நடக்கிறது. நம்புவீங்களா? நம்புவீங்களா? We have no divisions according to religion. மொழி, language. My Bible says, என்னுடைய நான் வாசிக்கிற வேதம் சொல்றது, எல்லா மொழியும் அர்த்தம் உள்ளது. எல்லா மொழியும் அர்த்தம் உள்ளது. பட் மொழிகளின் அடிப்படையிலே தேவ ஜனங்களுக்குள் ஒரு பிரிவு பாகுபாடு இருக்கக்கூடாது. பிகாஸ் நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம், ஒரே தகப்பினுடைய பொழிலாக இருக்கிறோம், போக போறோம். இந்த உணர்வுகள் இல்லாதவர்கள் தேவராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாதுங்க. ஐ ஸ்பீக் த ட்ரூத். நான் பொறுமை சொல்லலையா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனோ இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறான். உனக்குள் இருக்கிற உணர்வுகள், உனக்குள் இருக்கிற நினைவுகள், உனக்குள் இருக்கிற எண்ணங்கள், ஏன் எனக்குள் இருக்கிற எண்ணங்கள் அனைத்தையும் அறிந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நான் சொல்லாமலே புரிந்து கொள்வீர்கள். சிலருக்கு சொன்னாலும் புரியாது. கர்த்தருடைய ஜனங்களிலே, தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே மொழியின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அடுத்தது இனம். இனங்களின் அடிப்படையிலே பல சண்டைகள் இன்றைக்கு உலகத்தில் நடக்க தெரியுமா? இனங்களின் அடிப்படையில் பல சண்டைகள் உலகத்தில் நடக்கு. இட்ஸ் ஓகே, உலகத்தில் நடக்கலாம், ஆனா உலகத்தில் இருந்து தேவனுடைய சபைக்குள்ளே வந்து விட்டவனுக்குள்ளே அந்த அந்த காரியங்கள், அந்த உணவு இருக்கக்கூடாது. That is I speak. Listen what I am saying. We நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லவா? நாம் தேவாதி தேவனை தொழுது கொண்டவர்கள் இல்லவா? தேவ ஆவியை பெற்றிருக்கோம் இல்லையா? ஆண்டவன் நம்மை பாப்பா உனக்கு தெரியுமா? மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு சொன்னாரு, அவருடைய வருகையின் போது கடைசி நாட்களில் உலகத்தின் முடியும் போது இனத்துக்கு விரோதமாக இனம், ஹலோ, ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, இனத்துக்கு விரோதமாக இனம் என்ன செய்யுமா? சண்டை பிடிக்கும், சண்டை பிடிக்கும். இன்னைக்கு அதான் இன்னைக்கு உலகம் நடந்துருக்கு பாருங்க. பற்பல தேசங்களில் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் நம் நாடு மாத்திரம், ஆப்பிரிக்காவில் எடுத்துன்னா பல தேசங்களில் தீர்க்க முடியல. உள்நாட்டு பிரச்சனைகள், சோமாலியை எடுத்துக்கணும், செத்துக்கொண்டு They are dying. The people are dying every day in that country. There is no any solution until this time. But உலகத்தில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தொடப்பட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சபைக்குள்ளே உட்பட்டு விட்ட பிற்பாடும் அந்த உணர்வுகள், நினைவுகள் நமக்குள் இருக்கிறது. தேவனுக்கு ஏற்றதல்ல, பிரியமானதும் அல்ல. கடைசியாக நரம், இதை குறித்து ஆதியம் சொல்ல முடியும். கலர், சம்டைம்ஸ் வி கேன் பேஸ் இட். சில இடங்களிலே சில நேரங்களில் நாம் இவைகளை பேஸ் பண்ணக்கூடியதா இருக்குது இல்லையா? நாம் எதிர்நோக்கக்கூடியதா இருக்கு. நிறத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா, நிறத்தின் அடிப்படையிலே அங்கு நடந்த சண்டைகள் சொல்ல முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, நிறத்தின் அடிப்படையிலே யார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கருப்பு சிவப்பு கருப்பு வெள்ளி என்று சொல்லி ஆப்பிரிக்காவிலே நிறத்தின் அடிப்படையிலே எழுந்த சண்டையிலே செத்து போனவர்கள், மடிந்து போனவர்கள், கொல்லப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்றைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அந்த தென்னாப்பிரிக்காவில் ரே மக்குனி என்கின்ற ஒரு போதர் இருக்கிறார். அவர் ஒரு வெள்ளை இனத்தவர். அவருடைய சபையில் கிட்டத்தட்ட 18,000 மேல அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவருடைய சபை நான் டிவியில் டெலிவிஷன்ல பார்த்தேன். வண்டர்ஃபுல் பிரீச்சர், போல்டா பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய சபையில பார்த்தா கருப்பும் வெள்ளையும் சேர்ந்திருக்கு. வாட் அ பியூட்டிஃபுல். அந்த போதர் சொல்றாரு, அந்த போது சொல்றாரு, தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நிறப்பிரச்சனைக்கு பதில் என் சபையில் இருக்கின்றார். ஹலோ, என் தேசத்தில் இருக்கிற இனப்பிரச்சனைக்கு நிறப்பிரச்சனைக்கு சாரி இனப்பிரச்சனை நிறப்பிரச்சனைக்கு என் சபையில் பதில் இருக்கின்றார். என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற கருப்பு வழி என்று சண்டை பிடிக்கிறார்கள், ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்ட போதோ, அவளை ரட்சித்த போதோ அந்த காழ்ப்புணர்வுகள் மறைந்து இன்றைக்கு சபையில் வந்திருந்து சகோதர சௌரிகளாக சேர்ந்து ஆண்டவரை ஒன்றாக ஆராதிக்கிறார்கள். என்னுடைய தேசத்தில் இருக்கிற கலர் பிரச்சனைக்கு நிறப்பிரச்சனைக்கு என்னுடைய சபை பதில் என்று அவர் சவால் விடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, என்னை கவனிங்க, சாதி சமயம் மொழி இனம் நிறம் இவைகளின் அடிப்படையிலே இவை இப்படிப்பட்ட உணர்வுகள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குமா? இருந்தால் நீங்களும் நானும் ஒரு நல்ல சமாரியனாக இருக்கவே முடியாது. அதான் சொல்லுவார், நீங்களும் நானும் ஒரு நல்ல சமாரியனாக மாறி காயத்தோடு கிடக்கிறவர்கள் குட்டுயிராய் கிடக்கிறவர்களை சத்திரத்திலே கொண்டு சேர்க்க வேணுமா? இருந்தால் நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கவே கூடாது. நான் முடிக்கிறேன், கடைசியாக ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு பிறன் யார்? இயேசு அவனை பார்த்து கேட்டாரு, இவர்களில் யார் உனக்கு பிறன்? அவன் கேட்ட கேள்வி என்ன? எனக்கு பிறன் யார்? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு பிறன் யார்? ஹலோ, நமக்கு பிறன் யார்? நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. தேவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், குட்டூராய் கிடக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், நீ ஒரு நல்ல சமாரியன். தேவையில் இருக்கிற ஒவ்வொருவரும், பிரச்சனைகள், சாபங்கள், பாவங்கள், ரோகங்கள், கஷ்டங்கள், துன்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் உனக்கு பிறன் என்பதை நீ மறந்துறாது. இன்றைக்கு நான் உனக்கு இந்த சத்தியத்தை சொல்லுகிறேன். ஆகவே இனிமே நீ சாட்டு போக்கு சொல்ல முடியாது. தேவ ஜனமே, தேவையில இருக்கிறவர்கள், குட்டியாக இருக்கிறவர்கள், பிரச்சனைக்குள்ள இருக்கிறவர்கள், சாபத்துக்குள்ள இருக்கிறவர்கள், பாகத்துல இருக்கிற எல்லோரும் நமக்கு பிறன். நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல சமரியனாக மாற வேண்டும். மாறாக நமக்கு என்ன, நம்ம நேரத்தையே நாம் செலவழிப்பா, நம்ம பணத்தையே நாம செலவழிப்பார், நம்ம பொருளை ஏன் செலவழிப்பார்? ஏன் தெரியுமா? அவன் குட்டுவிழா கிடக்கிறான். இவன் இந்த சமாரியன் என்ன செய்தான், அவன் குட்டுவிழா கிடக்கான, தன் சொந்த எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் தன்னுடைய பொருட்களை எடுத்து அவனுக்கு செலவழிக்கிறான் பாருங்க. ஆனால் ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் அந்த குட்டுவிழா கிடக்கிறவனுக்கு தன்னத்தில் இருக்க ஒன்றை செலவழிக்க விருப்பம் இல்லையே, விருப்பம் இல்லை. ஆனால் இந்த சமாரியன், இந்த ஒதுக்கப்பட்ட இந்த சமாரியன் தான் தன்னுடைய பொருட்களை, தன்னுடைய பணத்தை எடுத்துக் கொடுக்கிறான். ரெண்டு பணத்தை எடுத்துக் கொடுக்கிறான், தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்துக் கொடுக்கிறான். இவனை பராமரி, I am spending something for that soul because it is dying, because they don't understand about Christ. பராமரி, என் சொந்த பணத்தை தருகிறேன், பராமரி பாதுகா என்று ரெண்டு பணத்தை எடுத்துக் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, திராட்சை ரசத்தை வார்த்தா, எண்ணெயை ஊத்த, தன் சொந்த தேவைக்காக வைத்திருந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் குட்டுவிழா கிடந்தவனுக்கு வாக்குறான், பணத்தை எடுத்து கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, என்ன கவனிங்க, இன்னொரு காரியத்தை செய்தா என்ன தெரியுமா, தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போயிருக்க, தன் நேரத்தை செலவழித்திருக்கிறான், தன் வாகனத்தை கொடுத்திருக்கிறான், தன் பொருட்களை செலவழித்திருக்கிறான், தன் பணத்தை செலவழித்திருக்கான். எதற்காக தெரியுமா, குட்டூராய் கிடக்கிற அந்த நபரை சத்திரத்தை கொண்டு வருவதற்கு. தேவ ஜனமே, நம்மிடத்தில் பொருள் இருக்குது, நம்மிடத்தில் திறமை இருக்குது, நம்மிடத்தில் வாகனம் இருக்குது, நம்மிடத்தில் வசதி இருக்குது, நமக்கு அறிவு இருக்குது, நமக்கு ஆற்றல் இருக்குது. பட் தேர் ஆர் பீப்பிள், ஆனா ஜனங்கள் குட்டூராய் கிடக்கிறார்கள், பிசாசாவுகளை கொல்லுகிறான், அழிக்கிறான், கெடுக்கிறான். அவன் நாம் என்ன செய்யறோம், ஆசாரியனை போல, லேவியனை போல, கண்டும் காணாத போல போறோம். ஏன் தெரியுமா, we don't spend our time because our time is so precious for us. நமக்கு இருக்கிற நேரம் எல்லாவற்றையும் நமக்கே செலவழிக்கிறோம். என்ன பரிதாபம் கேளுங்க, உங்க நேரம் முழுவதையும் நீங்கள் உங்களுக்காகவே செலவழித்தா நீங்கள் அசல் ஆசாரியன் தான். உங்களுடைய நேரம் முழுவதும் உங்களுக்காகவே நீங்க செலவழித்தார், உங்க குடும்பத்துக்காகவே, உங்களுக்காகவே, உங்கள் தேவைகளுக்காகவே உங்க நேரம் முழுவதையும் நீங்க செலவழித்தார், அசல் லேவியன் தான், சந்தேகமே இல்லை. Maybe we can think and proclaim we are the children of God. I tell you people, according to truth, நீங்க உங்க நேரம் முழுவதும் உங்களுக்காகவே செலவழித்தார், உங்கள் பொருட்களையும், உங்கள் திறமைகளையும், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களுக்காகவே பாதுகாத்தால், உங்களுக்காகவே செலவழித்தால், உங்களுக்காகவே நீங்கள் வைத்துக் கொண்டால், சந்தேகம் இல்லை, நாம் இங்கே குறிப்பிடப்படுகிற ஆசாரியர் லேவியன் தான். ஏனென்றால் பீப்புள் குட்டுவிழா கிடக்கிறார், குட்டுவிழா கிடக்கிறார். தாம் அவர்களை கண்டும் காணாதவர்கள் போல வந்து, நல்ல சமாரியன் இயேசு ஒரு நாள் உன்னை தேடி வருவார், அதுவரைக்கு நீ குட்டுவிழா இந்த பாதையிலே கிட, நான் போற என் பாட்டில், எனக்கு நேரம் இல்லை. எப்படி கண்டும் காணாதவன் போல போன ஆசாரியனை போல இருக்க போறாயா, லேவியனை போல இருக்க போறாயா, அல்லது நீயும் ஒரு நல்ல சமாரி, இந்த சமாரியனை போல குடிராய் கிடக்கிறவர்களுக்கு காயம் கட்டி கிறிஸ்து அறிவித்து சத்திரத்தை கொண்டு சேர்க்க போறாயா? திஸ் இஸ் யோசப் சாலிவோல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். நான் வேலோரும் எழுதறிப்போமா, ஷோர் பண்ணுவோம்.